لله نحمده ونستعينه ونستهديه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله ونصلي ونسلم على حبيبنا سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والخيل والبغال والحمير لتركبوها وزينة ويخلق ما لا تعلمون صدق الله مولانا العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم من كان يؤمن بالله واليوم الآخر فلا يؤذي جاره صدق النبي صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பேர் நாமத்தினால் இந்த குதுபா பிரசங்கத்தை நான் ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் சர்வ வல்லமையும் கொண்டு இந்த கோடான கோடி படைப்புகளை எல்லாம் படைத்து பரிபாலித்து ரட்சித்து வருகின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுக்கு சொந்தமானதாக அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் அவனுடைய தூதர் எங்களுடைய தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தவர்கள், அவர்களுடைய தோழர்கள், அவர்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் பின்பற்றிய நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. புனிதமான ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கின்ற அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் அங்கே பயந்து நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய ஏற்பாடு முஸ்லிம்களாகிய நாம் இந்த உலகத்திலும் சரி, நாங்கள் வாழக்கூடிய இந்த நாட்டிலும் சரி, ஒரு வகையான ஒரு கஷ்டமான ஒரு துன்பமான ஒரு காலகட்டத்தை நாங்கள் கடந்து கொண்டிருக்கிறோம். எந்த நேரத்திலும் ஒரு அச்சம் பயம், எந்த நேரத்திலும் ஒரு திடுக்கம், எமது பள்ளிவாயல்கள் தாக்கப்படலாம், மதரசாக்கள் உடைக்கப்படலாம், எமது வியாபார நிலையங்கள் தீ வைக்கப்படலாம் என்றெல்லாம் ஒரு பயத்தோடு அச்சத்தோடு இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்கிறோம். கடந்த சில நாட்களுக்கு முன்னால் கண்டி மாவட்டத்திலே நடைபெற்ற அந்த சம்பவங்களை நாங்கள் அறியாதவர்கள் அல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சுமாராக அந்த குறிப்பிட்ட இரண்டு ஊர்களிலும் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட நஷ்டம் 85 கோடி ரூபாய்க்கு மேல் என்று தற்போது ஓரளவு அனுமானித்திருக்கிறார். முழு கண்டி மாவட்டத்திலும் இடம்பெற்ற முஸ்லீம்களுக்கு எதிரான சேதங்கள் சுமார் 150 கோடியை தாண்டி இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. நூற்றுக்கணக்கான பள்ளிவாயல்கள், கடைகள் எரிக்கப்பட்டன, சூறையாடப்பட்டன. அப்படியான ஒரு இக்கட்டான காலகட்டத்தை நாங்கள் கடந்திருக்கிறோம். இந்த முஸ்லீம்களுக்கு எதிரான இந்த வரலாற்றிலே இது போன்ற ஒரு சம்பவம் இலங்கை வரலாற்றிலேயே நடைபெறவில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை மிகவும் மோசமான ஒரு கட்டத்தை அடைந்திருந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதன் காரணமாக முஸ்லிம் சமுதாயத்துக்கு மாத்திரம் நஷ்டம் அல்ல, இலங்கைக்கு கூட ஒரு பெரிய நஷ்டம். இலங்கையின் பொருளாதாரம் சரிந்து விழுந்திருக்கிறது. இலங்கையிலே முதலீடு செய்வதற்கு வருவதற்கு வெளிநாட்டவர்கள் தயங்குகிறார்கள். வெளிநாட்டிலே இலங்கையை பற்றி மிக மோசமான ஒரு கருத்து பரவிக்கொண்டிருக்கிறது. இது மக்கள் வாழ்வதற்கு பொருத்தமில்லாத நாடுகளில் பட்டியலிலே இலங்கை அடக்கப்பட்டிருக்கிறது. அப்படியான ஒரு சூழ்நிலை இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கிறது. இது முஸ்லீம்களுக்கு மாத்திரம் உள்ள ஒரு பிரச்சனை அல்ல, இது நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு தனி மனிதனும் இதனுடைய விபத்துக்களை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியான இந்த சந்தர்ப்பத்திலே நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்கின்றன. நாங்கள் யோசிக்கிறோம், எமது பிரச்சனைகளை நாங்கள் வெளிநாடுகளுக்கு சொல்ல வேண்டும் என்று, நாங்கள் அவர்களுடைய தலைவர்களை சந்தித்து உரையாட வேண்டும் என்று நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம், நாங்கள் மீடியாவிலே எழுத வேண்டும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இவற்றையெல்லாம் செய்ய வேண்டும் சகோதரர்களே. ஆனாலும் கவனிக்க வேண்டிய சில அடிப்படையான விஷயங்கள் இருக்கின்றன. அல்லாஹு தஆலாவுக்கும் எங்களுக்கும் இடையிலான தொடர்பை நாங்கள் பலப்படுத்த வேண்டும். இதுதான் அடிப்படையான விஷயம். எந்த சமுதாயம் அல்லாஹு தஆலாவை விட்டு தூரமாகி கொண்டிருக்கிறதோ அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்க மாட்டாது என்பதை மிகவும் அடிப்படையில் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே முதலாவது அல்லாஹ்வின் பால் நாங்கள் திரும்ப வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஃபஸிரு இலல்லாஹ், நீங்கள் அல்லாஹு தஆலாவை நோக்கி மிக வேகமாக செல்லுங்கள் என்று சொல்லுகிறார். நடந்து செல்லுங்கள் என்று சொல்லவில்லை, ஓடி செல்லுங்கள் என்று சொல்லவில்லை. ஷர்ர என்று சொல்லுகின்ற பொழுது இந்த ஷைத்தானிடமிருந்து இந்த பாவங்களிடமிருந்து வேகமாக திரும்பி அல்லாஹ்வை நோக்கி செல்ல வேண்டும் என்பது அர்த்தமாக இருக்கிறது. அல் ஃபிராரு இலல்லாஹ், அல்லாஹ்வை நோக்கி அவசரமாக திரும்புவது, ஒரு மீள் பரிசீலனை செய்வது. என்னுடைய பாவங்கள் எப்படி இருக்கின்றன, என்னுடைய இபாதத்துக்கள் எப்படி இருக்கின்றன, என்னுடைய பண்பாடுகள் எப்படி இருக்கின்றன என்று நாங்கள் எங்களை பற்றி விசாரணை செய்யாமல் எங்களை நோக்கி வருகின்ற எல்லா வகையான இந்த ஆபத்துக்களையும் மற்றவர்களுடைய தலையில் மாத்திரம் போட்டுவிட்டு நாங்கள் நிம்மதியாக இருப்பது என்பது அவ்வளவு தூரம் அழகானது அல்ல. எனவே முதலாவது விஷயம் நாங்கள் யோசிக்க வேண்டியது, அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கும் இடையிலான அந்த தொடர்பை நாங்கள் பலப்படுத்த வேண்டும். துஆக்கள் இருக்கின்றன, தொழுகையிலே மிகவும் அக்கறையோடு நாங்கள் ஈடுபட வேண்டும், இஸ்திகுபாரிலே ஈடுபட வேண்டும். வஸ்தகுஃபிர் லிதம்பி, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே தன்னுடைய நபியை பார்த்து சொல்லுகின்றான், உங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கோருங்கள் என்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக இருந்தும் அவர்களுக்கு வருகின்ற கட்டளை, நபியை நீங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று. அப்படியாக இருந்தால் நானும் நீங்களும் எம்மாத்திரம் என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். இது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம், நாங்கள் திரும்பி பார்க்க வேண்டும் நாங்கள் நடந்து வந்த பாதை, எங்களுடைய பண்பாடுகள் ஒழுக்கங்கள் இந்த நாட்டிலே எப்படி இருக்கின்றன. மற்றவர்களுடைய ஆத்திரத்தையும் கோபத்தையும் பொறாமையையும் தூண்டக்கூடிய வகையிலே எங்களுடைய உங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கமாக இருந்தால் அது நிச்சயமாக எமக்கெதிரான வன்முறையாக திரும்பும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று நாங்கள் குத்துபா பிரசங்கத்திலே மிக முக்கியமான ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த இருக்கிறோம். அதுதான் முஸ்லீம்களுடைய அக்லாக், அதிலும் கூட அவர்களுடைய பயணத்தில் அவர்கள் கவனிக்க வேண்டிய அக்லாக்குகள், பண்பாடுகள் என்பதால். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டுக்குள் இருக்கின்ற பொழுது அவன் எப்படியும் இருப்பான். ஆனால் அவன் தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியாகிவிட்டால் அங்கு அவன் சந்திப்பது எல்லாம் தனக்கு பரிச்சயம் இல்லாத அறிமுகமான அறிமுகம் இல்லாத பலரை அவன் சந்திக்கிறான். அவன் பொது போக்குவரத்து சாதனங்களிலே பிரயாணம் செய்கின்றான். அவன் தன்னுடைய வாகனத்திலே போக வேண்டியிருக்கும், வாகனத்தை ஒரு இடத்திலே நிறுத்த வேண்டியிருக்கும். இந்த சந்தர்ப்பத்திலெல்லாம் நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை மற்றவர்களுடைய மனதை நாங்கள் புரிந்து கொள்ளாத போது எங்களுக்கு அது இனத்துவேஷமாக சில நேரங்களில் எங்களுக்கு எதிரான கலவரமாக வெடிக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. சாப்பிடுவதற்கு இஸ்லாம் ஒழுங்குகளை சொல்லி தந்திருக்கிறது, தொழுவதற்கு ஒழுங்குகளை சொல்லி தந்திருக்கிறது, திருமணம் முடிப்பதற்கு ஒழுங்குகளை சொல்லி தந்திருக்கிறது. எப்படி ஒரு பாதையிலே பிரயாணம் செய்வது என்பதற்கும் ஆதாபு சஃபர் என்று எங்களுடைய உலமாக்கள் அதனை பற்றி விரிவாக எழுதியிருக்கிறார். நாங்கள் மிக உறுதியாக சொல்ல வேண்டும், இந்த நடந்து முடிந்த மிக பிரமாண்டமான மூன்று கலவரங்களுக்கும் அடிப்படையாக அமைந்தது முச்சக்கர வண்டியினுடைய பாவனை என்பதை நாங்கள் இந்த இடத்திலே உறுதியாக சொல்ல வேண்டும். தர்கா நகரிலே இடம்பெற்ற கலவரத்துக்கும் காரணம், அதற்கும் ஆரம்ப புள்ளியாக அமைந்தது அங்கு திரீவீர் எனப்படுகின்ற முச்சக்கர வண்டியில் இடம்பெற்ற ஒரு சம்பவம். இந்தோட்டையிலே காலியிலே இடம்பெற்ற அந்த சம்பவத்துக்கும் அடிப்படையாக அமைவது அங்கும் திரீவீலரை எங்களுடையவர்கள் பிழையாக பயன்படுத்தியதுதான். மூன்றாவது சம்பவம் இந்த கண்டி மாவட்டத்திலே இடம்பெற்ற அந்த சம்பவத்திலும் சம்பந்தப்படுகின்ற அந்த வாகனம் திரீவீலாகத்தான் இருக்கிறது. கணியத்துக்குரியவர்களே, இந்த நாட்டிலே எப்படி ஒரு முஸ்லீம் வாழ வேண்டும், எப்படி ஒரு வாகனத்தை செலுத்துவது, எப்படி ஒரு வாகனத்திலே பிரயாணம் செய்வது, வாகனத்தை ஒருவர் செலுத்திக் கொண்டு வருகின்ற பொழுது அவருக்கு முன்னால் வரக்கூடியவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் அடிப்படையில் நாங்கள் தெரிந்து கொள்ளாமல் அந்த அதனோடு தொடர்பான அகலாசுகளை எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்காமல் நாங்கள் நடந்து கொள்வோமாக இருந்தால் அது பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்தும். ஒரு விஷயத்தை இந்த இடத்திலே ஆழமாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நாட்டிலே இருக்கின்ற பெரும்பான்மையான சமூகத்தவர்களுடைய உள்ளத்திலே முஸ்லீம்களை பற்றிய நஞ்சு ஊட்டப்பட்டு விட்டது.
அவர்களுடைய உள்ளத்திலே சாமானியமான கருத்துக்கள் இல்லை. இந்த வன்முறையிலே கைது செய்யப்பட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் ஓலவல் ஏலவல் செய்திருக்கின்ற ஸ்டூடெண்ட்ஸ் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அவர்களுடைய பாடசாலைகளிலும் அவர்களுடைய சிறு சிறு பிராயங்களிலும் அவர்களுடைய உள்ளங்களிலே முஸ்லீம்களை பற்றிய தப்பான கருத்துக்கள் மிக வேகமாக பதியப்பட்டிருக்கிறது. எல்லா இடங்களிலும் பெட்ரோல் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஒரு சின்ன தீக்குச்சியை வைத்தாலும் அது பத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதுதான் அங்கு நடந்தது. எனவே சகோதரர்களே, நாங்கள் திரும்பியில் பயணம் செய்வதாக இருக்கலாம், வாகனத்திலே பிரயாணம் செய்வதாக இருக்கலாம், ஒரு பஸ்ஸிலே பிரயாணம் செய்வதாக இருக்கலாம். நான் ஒரு முஸ்லீம், என்னை மற்றவர்கள் பார்க்கிறார்கள். குறிப்பாக என்னுடைய சூரத் இஸ்லாமிய சூரத்தாக இருக்கிறது, எங்களுடைய பெண்களுடைய சூரத் இஸ்லாமிய சூரத்தாக இருக்கிறது. வேண்டா பொண்டாட்டி கைப்பட்டாலும் கால்பட்டாலும் குற்றம் என்று சொல்லுவார்களே, அதுபோன்று முஸ்லீம்கள் எங்கு எங்கு தவறு செய்கிறார்கள் என்று சந்தர்ப்பத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள். அவர்களுக்கு நாங்கள் சந்தர்ப்பம் வழங்கக்கூடாது. ஏழுமான வரைக்கும் எங்களுடைய பக்கத்தை நாங்கள் ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த சம்பவத்தின் ஆரம்பம் என்ன? எங்களுடைய ஒரு முஸ்லிம்கள் பிரயாணம் செய்த அந்த முச்சக்கர வண்டியை முன்னால் சென்ற லொரியினோடு ஓவர்டேக் பண்ண விடாமல் இருந்ததுதான் அதனுடைய அடிப்படையான குற்றம். அதற்குள் இருந்தவர்கள் மது பாவித்துக் கொண்டிருந்தது இரண்டாவது மகா பெரிய ஒரு பெரிய பாவம். இவற்றையெல்லாம் அவர்கள் செய்து ஆரம்பித்து வைத்தார்கள். இன்று சுமார் 150 கோடிக்கும் அதிகமான சொத்துக்கள் இழக்கப்பட்டிருக்கின்றன. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு சம்பவம் நடக்கின்ற பொழுதுதான் நானும் நீங்களும் அதனை பற்றி ஒரு கிழமைக்கு ஒரு 10 நாள் பேசுவோம். அதற்கு பிறகு நாங்கள் தூங்கி விடுவோம். அடுத்த சம்பவம் நடந்து எங்களுடைய தலையிலே ஒரு அறை விழுந்ததற்கு பிறகுதான் மீண்டும் நாங்கள் எல்லோரும் எழுந்திக் கொண்டு உரிமை குரல் பேசுவோம், பண்பாடுகளை பற்றி பேசுவோம். அவற்றையெல்லாம் நாங்கள் பேசிக் கொண்டிருப்போம். எங்களிடத்திலே ஒரு நீண்ட கால திட்டம் கிடையாது. இந்த சமுதாயத்தை கல்வி அடிப்படையிலே முன்னேற்ற வேண்டும். இந்த சமுதாயத்தை ஈமானுடைய வெளிச்சத்தை கொண்டு பங்கு நாங்கள் அதனை பண்படுத்த வேண்டும். இந்த சமுதாயத்திலே தலைமைத்துவங்களை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் சிந்திப்பது கிடையாது. ஒரு சம்பவம் ஏன் நடக்கிறது என்றால் அதற்கு பின்னால் எத்தனையோ தவறுகளை நாங்கள் விட்டிருக்கிறோம் என்பது அடிப்படையான உண்மையாக இருக்கிறது. சகோதரர்களே, எங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை கிடையாது. எங்களுக்கு மத்தியிலே அகலாசுகளுடைய வெளிச்சம் மிச்சம் போதாமல் இருக்கிறது. நாங்கள் இவற்றையெல்லாம் திருத்திக் கொள்ளாமல் இருக்கின்ற பொழுது இன்னல்லாஹ லா யுகையிருமாபி கௌமி ஹத்தா யுகையிருமாபி அம்புசிஹி. அல்லாஹு தஆலா எந்த ஒரு சமுதாயத்திலும் மாற்றத்தை கொண்டு வர மாட்டான். அந்த சமுதாயமாக பார்த்து மாற்றத்தை ஏற்படுத்தும் வரைக்கும் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். மலக்குகளுடைய உதவி நிச்சயமாக வரும், நிச்சயமாக வரும், அதிலே சந்தேகமில்லை. பதிலே மலக்குகளை அனுப்பி உதவி செய்து அல்லாஹு தஆலா இன்னும் உயிரோடு தான் இருக்கின்றான். ஆனால் அந்த உதவி வரக்கூடிய வகையிலே நாம் எம்மை தயார்படுத்தி இருக்க வேண்டும். எங்களிடத்திலே ஒழுங்கீனம் இருக்கமாக இருந்தால், உதவியை சுமக்கக்கூடிய அளவுக்கு பக்குவம் எங்களிடத்திலே இல்லாமல் இருக்கமாக இருந்தால் எந்த ஒரு மலக்கும் எங்களுக்கு அனுப்பப்பட மாட்டார்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உதவி கிட்டுவதாக இருந்தாலும் அதற்கு நாங்கள் எங்களை தயார் செய்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் மீண்டும் வலியுறுத்த வருகின்ற விஷயம், இந்த நாட்டிலே சுமார் 10 லட்சத்துக்கும் அதிகமான திருவீர்கள் பாவனையில் இருக்கின்றனர். அவற்றிலே 1 லட்சத்துக்கும் அதிகமான பிரிவில்களை பாவிப்பவர்கள் முஸ்லிம் டிரைவர்மாராக இருக்கிறார்கள். இந்த சாதனத்தை பயன்படுத்தி இந்த நாட்டிலே ஒரு பெரிய இஸ்லாமிய தாவா பணியை நாங்கள் செய்ய முடியும். அகலாத்தோடு நடந்து கொண்டால், பண்பாட்டோடு நடந்து கொண்டால், இஸ்லாம் சொல்லுகின்ற அடிப்படையான ஒழுங்குகளை நாங்கள் பேணிக் கொள்வோமாக இருந்தால் இதனை பாவித்தே எங்களுக்கு அருமையான ஒரு மாற்றத்தை இந்த நாட்டிலே கொண்டு வர முடியும். ஆனால் நாங்கள் எந்த அளவுக்கு தூரம் அதனை பாவித்துக் கொண்டிருக்கிறோம்? அதே பிரிவில் ஒரு கத்தியை போன்று பயன்படுத்தப்படுகிறது. ஒரு கத்தியினால் ஒரு மனிதனை கொலை செய்ய முடியும், ஒரு பழத்தையும் வெட்ட முடியும். பழத்தை வெட்ட முடியுமான அந்த கத்தியை பயன்படுத்தி நாங்கள் மனிதர்களை வெட்டுகிறோம் என்றால் அது எங்களுடைய தவறா அல்லது கத்தியினுடைய தவறா என்று நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, எனவே அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் பிரிவிலே பாவிப்பதாக இருக்கலாம், மோட்டார் பைக்குகளிலே பிரயாணம் செய்வதாக இருக்கலாம், அல்லது சொந்த வாகனங்களிலே பிரயாணம் செய்வதாக இருக்கலாம். இந்த சந்தர்ப்பங்களிலெல்லாம் இலங்கை நாட்டினுடைய டிராபிக் ரூல்ஸ் எனப்படுகின்ற இந்த பாதை ஒழுங்குகளை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். ஹெல்மெட் தேவை என்று சொல்கிறார்கள். எப்போதும் குறிப்பிட்ட ஒரு அளவில் தான் அதிலே பிரயாணம் செய்யலாம் என்று சொல்லுகிறார்கள். மோட்டார் பைக்கிலே செல்லுகின்ற பொழுது, திருவீலிலே செல்லுகின்ற பொழுது அதற்கென்று லைசன்ஸ் எடுத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இவையெல்லாம் இந்த நாட்டிலே இருக்கின்ற நியாயமான சட்டங்கள். மனிதர்களுக்கு பாதகமான சட்டங்கள் எதுவும் அங்கு கிடையாது. எனவே அவற்றை நாங்கள் பின்பற்றுகின்ற பொழுது இந்த நாட்டை பொறுத்தவரையில் ஒரு முன்மாதிரியான சமூகமாக நாங்கள் மாறலாம் என்பதில் சந்தேகம் கிடையாது. சிக்னலை போட்டுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த இடத்திலே நிறுத்தக்கூடாது என்று சொன்னால், அது நிறுத்தக்கூடாத இடங்களிலே நிறுத்துவதும் மிகவும் பாரதூரமான சுற்றமாக அமைந்திருக்கிறது. கணேசுக்குரியவர்களே, பிரிவேலை பொறுத்தவரையில் அது மதுவை ஏற்றிச் செல்வதற்கு இன்று பயன்படுகிறது. குற்றவாளிகளை ஏற்றிச் செல்வதற்கு அது பயன்படுகிறது. திருவியலிலே இருக்கின்ற பல அம்சங்கள் நலவாக இருப்பது போன்று கெடுதியாகவும் இருப்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே அந்த கத்தியை மிகவும் கவனமாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். திருவியல் டிரைவர்ஸுக்கு நாங்கள் ஒரு செய்தியை சொல்ல வேண்டியிருக்கிறது. உங்களுடைய வாகனத்தில் ஏறுபவர்கள் நல்லவர்களும் இருப்பார்கள், கெட்டவர்களும் இருப்பார்கள். பொறுமை தேவைப்படும். அன்பாக அவர்களோடு புன்முறுவலோடு பேச வேண்டும். நியாயமான அளவு கூலியை தான் எடுக்க வேண்டும். அவர்களோடு சமூகத்தில் இருக்கின்ற எல்லா ரகசியங்களையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தால் அது ஒரு பெரிய விபரீதமாக மாறிவிடும். பெண்கள் எல்லாம் தனித்து பிரயாணம் செய்கின்ற ஒரு காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். முஸ்லிமானவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்களோடெல்லாம் பிரயாணத்தை சர்வசாதாரணமாக மேற்கொள்வதன் காரணமாக சில நேரங்களில் ஒழுக்க ரீதியான விளைவுகளை கூட ஏற்படுத்துகிறது. எனவே சகோதரர்களே, இது சம்பந்தமாக விரிவாக நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சந்தர்ப்பத்திலே நீங்கள் அவற்றை பார்த்துக் கொள்ள வேண்டும். எந்த காரணத்தை முன்னிட்டும் எங்களுடைய உச்சக்கர வண்டிகளிலே களிமாவை ஸ்டிக்கர்களாக ஒட்டி அதற்கு மேலால் வாழையும் போட்டு நீங்கள் ஒட்டிக்கொண்டு போவீர்களாக இருந்தால் இஸ்லாம் என்பது வாழால் பரப்பப்பட்ட ஒரு மார்க்கம் என்ற கருத்தை அந்நியவர்களுடைய மனதிலே நீங்கள் பதிக்க விரும்புகிறீர்கள். நீங்கள் மாஷா அல்லாஹ் என்று நீங்கள் அடித்துக் கொண்டு தவக்கல் துவல்லா என்று நீங்கள் உங்களுடைய ஸ்டிக்கரை ஒட்டிக்கொண்டு போகின்றீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். அதில் அடிப்படையில் தவறு கிடையாது. ஆனாலும் நீங்கள் ஒட்டி இருக்கின்ற ஸ்டிக்கருக்கும் உங்களுடைய பேச்சுக்களுக்கும் இடையிலே முரண்பாடு இருக்கக்கூடாது. உங்களுடைய வார்த்தைகளிலே இங்கிதம் தேவைப்படுகிறது, உங்களுடைய நடத்தையிலே பொறுமை தேவைப்படுகிறது, உங்களுடைய வாடிக்கையாளரோடு கண்ணியமாக கௌரவமாக நீங்கள் பேச வேண்டும், நியாயமாக நடக்க வேண்டும். எந்த அளவு தூரம் வேகமாக போக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதனை விடவும் வேகமாக போகக்கூடாது. எனவே இப்படிப்பட்ட அம்சங்களை எல்லாம் நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். இஸ்லாம் என்பது ஸ்டிக்கரில் ஒரு நாளும் இல்லை. இஸ்லாம் இருப்பது ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே, ஒரு மனிதனுடைய அகலாக்கிலே. இவன் ஒரு முஸ்லீம் அல்லவா, இப்படிப்பட்டவரோடு தான் நான் பயணம் போக வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களுடைய இந்த பிரிவினர்கள் மாற்றப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய கிருபையின் காரணமாக மிகவும் நல்ல முறையில் இவற்றை பயன்படுத்துபவர்கள் நியாயமான அளவு எமது சமுதாயத்திலே இருக்கிறார்கள். கணியத்துக்குரியவர்களே, எல்லாவற்றுக்கும் படிப்பு தேவைதான். பிரிவில் ஓட்டுவதாக இருந்தாலும் அதனுடைய இஸ்லாமிய ஒழுங்குகள் என்ன, இந்த நாட்டு சட்டம் என்ன சொல்லுகிறது, நான் எப்படி அதனை ஓட்டினால் எனக்கு பாதுகாப்பாக எனது வாகனத்தை கொண்டு சேர்க்கலாம், என்னோடு பிரயாணம் செய்கின்ற இந்த பிரயாணிகளுக்கும் எப்படி நான் என்னுடைய சேவையை உயர்ந்த பட்சம் வழங்கலாம் என்பது சம்பந்தமாக கூட நாங்கள் தெரிந்து கொள்ளாமல் அந்த தொழிலை செய்வது என்பது எமது நாட்டுக்கு பெரிய பிரச்சனையாகவும் எமது சமுதாயத்திற்கு ஒரு கெட்ட பெயரை தேடித்தரக்கூடியதாகவும் இருப்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. கணேசுக்குரியவர்களே, நீங்கள் அதனை ஒரு தொழிலாக செய்கின்ற அதே நேரத்தில் நீங்கள் ஒரு சமுதாயத்தின் உறுப்பினர் என்ற வகையில் ஒரு தாவாவுக்கான இஸ்லாமிய பிரச்சாரத்துக்கான முஸ்லிம் சமுதாயத்தை பற்றிய ஒரு நல்லபிப்பிராயத்தை ஏனைய சமுதாயவர்களுடைய உள்ளத்திலே பதிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாக அதனை நீங்கள் உருவாக்கிக் கொள்ளலாம். இது எமது திருவீரின் சாரதிகளுக்கு நாங்கள் சொல்லுகின்ற அடிப்படையான ஒரு விஷயமாக இருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் பஸ்ஸிலே பிரயாணம் செய்கின்ற பொழுது இவற்றை கவனத்திலே கொள்ள வேண்டி இருக்கிறது. இஸ்லாம் பிரயாணத்துக்காக வேண்டிய ஒழுங்குகளை சொல்லித் தருகிறது. முதலாவது, வீட்டிலிருந்து வெளியாகின்ற பொழுது பிஸ்மில்லாஹி தவக்கல் துஅல்லாஹி லா ஹவ்ல வலா குவ்வத இல்லா பில்லாஹ் எனப்படக்கூடிய துஆவோடு தான் எந்த ஒரு பயணத்தையும் ஆரம்பிக்க வேண்டும். அன்று சுபஹ் தொழுது இருக்க வேண்டும் ஜமாஅத்தோடு, அன்று குர்ஆன் ஓதி இருக்க வேண்டும், அன்று காலை மாலையினுடைய திக்ர் அவுராதுகளை ஓதி இருக்க வேண்டும். உள்ளத்திலே அற்புதமான ஒரு சந்தோஷம் ஒன்று வரும். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிட்டும். இது 5:30 to 6:30 ஏழு மணிக்கு எழும்பி முகத்தை கழுவிக்கொண்டு அவசர அவசரமாக பஸ்ஸுக்கு ஓடுகின்றோம். ஆனாலும் எங்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு அங்கு கிடைய மாட்டார். பிஸ்மில்லாஹி தவக்கல் துஅல்லாஹ், யா அல்லாஹ், உன்னுடைய பெயரை கொண்டுதான் இந்த பயணத்தை நான் ஆரம்பிக்கிறேன், உன்னீதுதான் நான் தவக்குள் வைக்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு ஒரு மனிதன் வெளியாகின்ற நேரத்திலே அதுல எவ்வளவு பெரிய பரக்கத் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள். நாங்கள் அந்த விஷயங்களை கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று வீட்டில் இருப்பவர்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டியது, நாங்கள் உங்களை பொறுத்தவரையில் உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு பொறுப்பாக நாங்கள் விட்டு விட்டு செல்கின்றோம் என்றெல்லாம் துஆ செய்து விட்டும்படி எங்களுக்கு இஸ்லாம் சொல்லுகிறது. வாகனத்திலே ஏறிக்கொள்ளுகின்ற சந்தர்ப்பத்திலே நாங்கள் சுபஹானல்லதி ஸக்கரலனா ஹாதா எனப்படக்கூடிய துஆவை ஓதிக்கொள்ள வேண்டியிருக்கிறது. இன்னும் ஒரு நீண்ட துஆ இருக்கிறது, அல்லாஹும் அந்த சாஹிபு பிஸ்ஸவர், யா அல்லாஹ் நீதான் என்னுடைய பிரயாணத்தின் தோழனாக இருக்கிறாய், நீ என்னுடைய வீட்டையும் என்னுடைய சொத்து செல்வங்களையும் நீயே பொறுப்படுத்திக் கொள்வாயாக என்றெல்லாம் வருகின்ற ஒரு நீண்ட துஆ இருக்கிறது. நாம் எந்த அளவு தூரம் அவற்றையெல்லாம் எனது பயணத்திலே கவனத்திலே கொள்ளுகிறோம். இஸ்லாமிய பயணமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதனை இபாதத்தாக மாற்றலாம். சாப்பிடுவதை இபாதத்தாக மாற்றலாம், பயணத்தை இபாதத்தாக மாற்றலாம், திருமணத்தை இபாதத்தாக மாற்றலாம். விக்கிர அவுலாதுகளை கொண்டு மாத்திரமல்ல, நல்ல நீயத்தை பொறுத்து ஒரு பயணத்திலே வெளிக்கிடுகின்ற சந்தர்ப்பத்திலே நல்ல நீயத்தொன்றை வைத்துக் கொள்ள வேண்டும். யா அல்லாஹ் ஜன்னிபுனா, எங்களை நீ பாதுகாப்பாயாக, என் காபத்தில் மங்கர் வல் அகில் மோசமான காட்சிகளை விட்டு பாதுகாப்பாயாக என்று துவா செய்து விட்டு தான் வீட்டிலிருந்து வெளியாக வேண்டியிருக்கிறது. அந்த மனிதனுக்கு மதத்துகளுடைய பாதுகாப்பு நிச்சயமாக இருக்கும். எனவே இவற்றையெல்லாம் கவனத்திலே கொள்ளாமல் வீட்டிலிருந்து வெளியாகின்ற பொழுது வீட்டில் உள்ளவர்களோடு கோபித்துக் கொண்டு அல்லது முகம் போன போக்கிலே எமது பயணத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது அது ஒரு அழகான பயணமாக இருக்க மாட்டார். கணியத்துக்குரியவர்களே, அவ்வாறு எங்களுடைய பயணத்தை ஆரம்பித்து நாங்கள் செல்லுகின்ற பொழுது பஸ்ஸிலே பிரயாணம் செய்கின்றோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், பெரும்பாலானவர்கள் பொது போக்குவரத்து சாதனங்களிலே தான் பிரயாணம் செய்கிறார்கள். நாங்கள் ஏன் இந்த விஷயத்தை இவ்வளவு தூரம் தெளிவாக இந்த குத்துபாவிலே சொல்ல வேண்டி இருக்கிறது என்றால், பெரும்பாலானவர்களுக்கு சொந்த வாகனம் இல்லை, அவர்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டிலே தான் பிரயாணம் செய்வார்கள். ஏறி உட்கார்ந்து விட்டால் எம்மவர்கள் செய்கின்ற மிகப்பெரிய ஒரு பிழை இருக்கிறது. தங்களுடைய கையிலே ஹேண்ட் போனை எடுத்துக் கொள்வார்கள், மிகவும் சத்தமாக உரையாடுவார்கள். பக்கத்திலே இருக்கின்ற ஒருவன் தன்னுடைய ஜார் தன்னுடைய பக்கத்து வீட்டான் என்பதை மறந்துவிட்டு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு ஏதோ நான் மாத்திரம்தான் இந்த பஸ்ஸிலே பிரயாணம் செய்கின்றேன் என்ற உணர்வோடு மற்றவர்களுடைய உணர்வுகளை எல்லாம் மதிக்காமல் சத்தமாக அதுவும் தமிழ் மொழியிலே மிகவும் உரத்த குரலிலே பிசினஸ் செய்வார்கள் சிலர். சிலர் தங்களுடைய வீட்டோடு சண்டை பிடிப்பார்கள். இப்படியான காட்சிகளை எல்லாம் நாங்கள் பஸ்ஸிலே பார்க்கிறோம். கணியத்துக்குரியவர்களே, முஸ்லிம் என்பவன் எங்கு சென்றாலும் பண்பாடாக இருப்பான், அடக்கமாக இருப்பான், ஒழுக்கமாக இருப்பான். அவனுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியவிட்டாலும் உபத்திரவும் செய்ய மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரெல்லாம் மறுமை நாளையும் அல்லாஹ்வையும் விசுவாசித்திருக்கிறார்களோ ஃபலா யூதி ஜாரஹு, தனக்கு பக்கத்தில் இருப்பவனுக்கு அவன் நோவினை செய்யாமல் இருக்கட்டும் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பக்கத்தில் இருப்பவனுக்கு நோவினை செய்வது என்பது ஒரு சாதாரணமான குற்றம் அல்ல. பக்கத்திலே இருப்பவன் வீட்டுக்காரன் மாத்திரமல்ல, எங்களோடு பிரயாணம் செய்பவன் ஒரு ஒரு பக்கத்து வீட்டானாகத்தான் இருக்க முடியும். சிலரை பொறுத்தவரையில் பஸ்ஸிலே ஏறிவிட்டால் அவர்கள் தூங்க ஆரம்பித்து விடுவார்கள், அவர்கள் பக்கத்திலே இருப்பவர்களோடு சாய்ந்து விடுவார்கள். சில நேரங்களில் நாங்கள் இரண்டு பேர் பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது எங்களுக்கு பக்கத்தில் இருக்கின்ற ஜன்னலை மூடுவதாக இருந்தாலும் சிறப்பதாக இருந்தாலும் அவர்களிடத்திலும் ஒரு அபிப்பிராயம் கேட்டுக்கொள்ள வேண்டும். நான் மாத்திரம் பிரயாணம் செய்யவில்லை, நான் ஒரு சுயநலமி அல்ல, எனக்கு பக்கத்தில் இருப்பவரும் ஒரு மனிதர், அவருக்கும் உணர்வுகள் தேவைகள் இருக்கும் என்பதை சற்று அவரிடத்திலே ஒரு ஒரு அனுமதியை கேட்டுக்கொண்டு ஒரு புன்முறுவலோடு ஒரு புன் சிரிப்போடு அந்த விஷயத்தை செய்வோமாக இருந்தால் அது எவ்வளவு பெரிய அழகாக இருக்கும். வயோதிகர்கள் வருவார்கள், நோயாளிகள் வருவார்கள், அங்கவீனர்கள் வருவார்கள், ஏன் மாற்று மதத்தினுடைய தலைவர்கள் வருவார்கள். அந்த நேரத்திலே ஒரு முஸ்லீம் என்ன செய்ய வேண்டும், அவசரமாக எழும்பி அவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும். எங்களுடைய பண்பாடு எங்களுடைய ஸ்டிக்கரில் உங்களிடம் உருவத்திலே இல்லை, எங்களுடைய பண்பாடுகள் எங்களுடைய நடத்தையிலே இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய காலத்திலே அவர்கள் தன்னுடைய பணத்தையோ ஆயுதத்தையோ அல்லது அரசியல் அதிகாரங்களையோ பயன்படுத்தி பிரச்சாரம் செய்யவில்லை. அவர்கள் சாதுக்குல் அமீன், உதவி செய்பவர்களாக இருந்தார்கள், உண்மையாளராக இருந்தார்கள். அதனால்தான் அந்த சமூகம் அவர்களை அவ்வளவு தூரம் ஏற்றுக்கொண்டது. நான் இந்த இடத்திலே இருந்து மிக பொறுப்புணர்ச்சியோடு சொல்லுகிறேன், இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த முஸ்லிம் சமூகம் இலங்கையிலே இருக்கின்ற ஏனைய சமூகங்களுக்கு நல்ல ஒரு அகலாக்கை காட்டுமாக இருந்தால், நல்ல நீயத்தோடு காட்டுமாக இருந்தால், அது கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், அது மற்றவர்களோடு பழகுகின்ற முறையாக இருக்கலாம், பயணம் செய்வதாக இருக்கலாம். எல்லா துறைகளிலும் நல்லதொரு முன்மாதிரியான சமூகமாக, மற்றவர்களால் பின்பற்றப்படும் முடிவான ஒரு சமூகமாக, அரசியல்வாதிகளாக இருக்கலாம், அறிஞர்களாக இருக்கலாம், எல்லோரும் அப்படி இருப்பார்களாக இருந்தால் அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த நாட்டிலே ஒரு மாற்றத்தை கட்டாயமாக காண முடியும். இந்த நாட்டிலே நாங்கள் 9,000 ஆயிரக்கணக்கான வருஷங்களாக வாழ்கிறோமே, இது எங்களுக்கு வெட்கமாக இல்லையா? ஏன் இஸ்லாம் பரவாமல் இருக்கிறது? பயான்கள் நடைபெறவில்லையா? புத்தகங்கள் எழுதப்படவில்லையா? எத்தனையோ வீடியோ கிளிப்புகள் வெளியாகவில்லையா? அப்படி இருந்து மேல் இந்த மாற்றம் இல்லை. அவர்கள் முஸ்லீம்களிடத்திலே இருந்து என்னத்தை எதிர்பார்க்கிறார்கள்? அவர்கள் எதிர்பார்ப்பது இந்த நாட்டை கட்டி எழுப்புபவர்களாக, இந்த நாட்டை வளர்ப்பவர்களாக, ஏனைய சமுதாயத்துக்கு தொந்தரவில்லாதவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் எதிர்பார்க்கிறார்கள். கணியத்துக்குரியவர்களே, பிரிசன் டிபார்ட்மெண்ட் எனப்படக்கூடிய இந்த, அதாவது சிறைச்சாலைகள் திணைக்களம், கடந்த வருடம் வெளியிட்ட தகவலை உங்களுக்கு தெரியுமா? 2015 இந்த நாட்டிலே சிறையில் இருந்த முஸ்லிம்களுடைய வீதாசாரம் வெறுமனே 12 இருந்தது. நாங்கள் இந்த நாட்டிலே 9.7 இருக்கிறோம். 2015 அது 12 இருந்தது. 2016 20% மாறி இருக்கிறது. சுபஹானல்லாஹ். சிறைக்கு சென்று 100 கைதிகளை பார்த்தால் அவர்களிலே 20 முஸ்லீம்களாக இருக்கிறார்கள். என்ன காரணம்? செக்கை ரிட்டர்ன் பண்ணுவது, மற்றவர்களுக்கு துரோகம் செய்வது, களவெடுப்பது, மற்றவர்களுடைய உரிமைகளின் மீது அச்சுமீறல் செய்வது, ஹைர உம்மத்தினுடைய பண்பு இதுதான். ஹைர உம்மத் இப்படி இருக்க மாட்டார். குந்தும் ஹைர உம்மத்தின் குஹ்ருஜத்தில் தஅமுரூன பில் மஅரூஃப் வதன்ஹவுன அனில் முன்கர். நாங்கள் இந்த விஷயங்களை ஏன் பேசுவதில்லை? நாங்கள் எப்போதும் எங்களுடைய குறைகளை மற்றவர்களை நோக்கித்தானே நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு புறக்கணிக்கிறான், எங்களுக்கு உரிமை தருவதில்லை, எங்களை கவனிப்பதில்லை என்று மற்றவர்களை நோக்கி நாங்கள் கைகளை நீட்டுகின்ற பொழுது, எங்களுடைய 20% ஜெயிலிலே இருக்கிறார்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம் என்று சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மாதிரி விஷயங்களை பற்றி நாங்கள் பேச வேண்டி இருக்கிறது, தைரியமாக பேச வேண்டி இருக்கிறது. முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பொறுப்புதாரிக்கும் பொறுப்பு இருக்கிறது. ஏன் இந்த நிலை ஏற்பட்டது என்று சிந்திக்க வேண்டி இருக்கிறது. அவர்கள் 24 மணித்தியாலமும் முஸ்லீம்களுக்கு எதிராக திட்டம் திருட்டிக் கொண்டிருக்கின்ற பொழுது நாம் மாத்திரம் தூங்கிக் கொண்டு எங்களுடைய அற்பமான விஷயங்களை கலந்துரையாடி கொண்டு நாங்கள் எங்களுக்கு மத்தியில் சண்டை பிடித்துக் கொண்டு நாங்கள் முகம் போன போக்கிலே பொய்த்துக் கொண்டிருக்கிறோமே, ஆனால் இவற்றை பேசுவதற்கு நாங்கள் யார் முன் வந்திருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்கள், பஸ்ஸிலே பிரயாணம் செய்கின்ற பொழுது பசி வரலாம், தாகம் வரலாம், ஆனால் சாப்பிடுவதற்கு ஏதாவது உணவை நீங்கள் கொண்டு போகலாம். அந்த நேரத்திலே நீங்கள் சாப்பிடுவதற்கு முயற்சித்தால் பக்கத்திலே உள்ளவரிடத்திலும் கொஞ்சம் கேட்டுக்கொள்ள வேண்டும். அவர் சாப்பிடுவதற்கு தேவையா என்று கேட்க வேண்டும். அப்படித்தான் இருந்தாலும் சாப்பிடுவதற்கும் குடிப்பதற்கும் நாங்கள் கட்டாயம் நிர்பந்திக்கப்பட்டால் கௌரவமாகவும் கண்ணியமாகவும் நாங்கள் அவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. இவற்றையெல்லாம் சின்ன விஷயங்களாக நாங்கள் பார்க்கிறோம், அவர்கள் அதனை பார்க்கிறார்கள். நான் நேரத்தோடு சொன்னது போன்று எங்களுடைய ஒவ்வொரு சின்ன பெரிய விஷயங்களையும் அவர்கள் நோட்டமிடுகிறார்கள், எங்கே தவறு இருக்கிறது என்று பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் பெரும்பான்மை சமூகத்திலே இருக்கின்ற பலர் இருக்கிறார்கள், மிகவும் நல்ல மக்கள். அவர்கள் எங்களுடைய நல்ல விஷயங்களை அவர்கள் அப்ரிசியேட் பண்ணுகிறார்கள். எனவே அவர்களை நாங்கள் இழந்துவிடக் கூடாது. அவர்களுடைய மனங்களை வெல்லுவதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டி இருக்கிறது. எமது ஒவ்வொரு பேச்சும் எமது ஒவ்வொரு நடத்தையும் அவர்களால் உன்னிப்பாக அவதானிக்கப்படுகிறது. அவர்கள் அவதானித்தார்களோ இல்லையோ எங்களை படைத்த ரப்பு பார்த்துக் கொண்டிருக்கிறான். நீ இந்த சிறுபான்மை நாட்டிலே வாழ்ந்தாயே, நீ முஸ்லீம்களுக்கு விசுவாசமாக, இந்த நாட்டுக்கு விசுவாசமாக நடந்தாயா என்று அல்லாஹு தஆலா கேட்கப் போகின்றான். நான் செய்கின்ற ஒவ்வொரு சின்ன தவறும் என்னுடைய முஸ்லிம் சமுதாயத்தினுடைய தவறாகத்தான் காட்டப்படப் போகிறது. இந்த ஏர்போர்ட்டினால் கடத்தி வரப்படுகின்ற ஒவ்வொரு குழுவும் அதனை எப்படி பத்திரிகைகள் வெளியிடுகின்றன என்று நீங்கள் பார்க்கிறீர்களா? முஸ்லிம் ஜாதி கேக் என்றுதான் சொல்லுகிறார்கள். இதனால் நானும் நீங்களும் சேர்ந்து தான் கெட்ட பெயரை சுமக்கிறோம். எங்களிலே இருக்கின்ற ஒரு மூட்டை தான் கடிக்கிறது, எல்லா மூட்டைகளையும் அவர்கள் கசக்கி கொண்டிருக்கிறார்கள். தெல்தனியாவிலே அந்த 3 இளைஞர்களும் குடித்துவிட்டு ஆடிய அந்த நாடகம், அந்த அட்டகாசம் இன்று இலங்கையின் எத்தனை பிரிவுகளுக்கு பரவி இருக்கிறது என்று பாருங்கள். நாங்கள் எமது இளைஞர்களை வழிநடாத்த தவறிவிட்டோம். நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்ற தாவத்துடைய பணி நடைபெற்றது போலாது இந்த நாட்டை பொறுத்தவரையில். எமது பாடசாலைகள், எமது அகதியாக்கள், எமது மதரசாக்கள், எமது வீடுகள் எல்லாவற்றிலும் இந்த மாற்றம் இடம்பெற வேண்டி இருக்கிறது. நாம் இந்த நாட்டிலே சிறுபான்மையாக வாழுகின்ற பொழுது எப்படி கவனமாக வாழ வேண்டும், எப்படி ஜாக்கிரதையாக வாழ வேண்டும், எப்படி ஒரு அடிப்படையான முஸ்லிமுக்குரிய பண்பாடுகளை கொண்டு வாழ வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் எங்கள் சமூகத்துக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கிறது. நாங்கள் பார்க்கிறோம், பயணம் போவது எப்படி போனாலும் இரவு காலத்திலே எமது இளைஞர்களும் ஏன் சற்று வயது போனவர்களும் கூட பாதை ஓரங்களிலே இருந்து கைவாரடித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், நீங்கள் பாதை ஓரங்களிலே இருந்து கொண்டிருப்பதை விட்டு உங்களுக்கு நான் எச்சரிக்கின்றேன் என்று சொன்ன பொழுது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் பாதை ஓரங்களில் இருந்து கதைத்துக் கொண்டிருப்பதனால் என்ன தவறு இருக்கிறது என்று கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் அப்படித்தான் நிர்பந்தமாக பாதை ஓரத்திலே இருந்து கதைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் உங்களுக்கு ஏற்பட்டால் பாதைக்குரிய ஹக்குகளை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். முதலாவது ஹக்கு என்ன? பார்வையை தாழ்த்துவது, சம்பந்தம் இல்லாதவற்றை பார்க்கக்கூடாது, அங்கிருக்கின்ற மகரம்களை அங்கிருக்கின்ற அஜினபிக்களை நாங்கள் பார்க்கக்கூடாது, எமக்கு தேவையில்லாத விஷயத்திலே கண்ணை நாங்கள் நுழைத்து விடக்கூடாது, அந்த பாதையிலே ஏதாவது மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய அம்சங்கள் இருந்தால் அவற்றை விட்டு அந்த பாதையை அப்புறப்படுத்த வேண்டும், சுத்தப்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் ரத்து சலாம், சலாம் சொன்னால் பதில் சொல்ல வேண்டும். அல் அம்ரு பில் மாரூஃப் வன் நஹி அனில் முன்கர், நன்மை ஏது தீமையை தடுக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். யாராவது பாதையை கேட்டால் இருதாது சுபுல் இதுலாது சாயில், யாராவது பாதை கேட்டால் அவருக்கு பாதையை சொல்லிக் கொடுக்க வேண்டும், அதுவும் ஒரு சதப்பா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய ஒவ்வொரு மூட்டுக்காக வேண்டியும் சூரியன் உதிக்கின்ற ஒவ்வொரு நாளும் அவன் சதக்கா செய்ய வேண்டும். அந்த சதக்காக்கள் எப்படி அமையும் என்றால், நீங்கள் பாதையிலே சென்று கொண்டிருக்கிறீர்கள், ஒரு மனிதன் தன்னுடைய பொருட்களை தன்னுடைய வாகனத்திலே ஏற்றுவதற்கு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறான் என்றால் நீங்கள் அவற்றை ஏற்றி விடுகிறீர்கள், அதனை அவனுக்கு லோட் பண்ணுவதற்கு உதவி செய்கின்றீர்கள் என்றால் அதுவும் ஒரு சதக்கா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். லக்கத் ரஐத்து ரஜுலன் யதக்கல்லபு ஃபில் ஜன்னா ஃபீ ஷஜரத்தின் கதஅஹா மின் பஹ்ரி தரீக் கானத் துஹ்தின்னா, ஒரு மனிதன் சுவர்க்கத்திலே நடமாடி கொண்டிருக்க நான் கண்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த மனிதன் எப்படிப்பட்டவன் என்றால் பாதையிலே ஒரு மரம் காணப்பட்டது, அதனால் மக்களுக்கு தொந்தரவாக இருந்துச்சு, எனவே அந்த மரத்தை அவன் வெட்டி அந்த பாதையிலே மக்களுடைய போக்குவரத்துக்கு இலகுபடுத்தி கொடுக்கின்றான் என்றால் அந்த மனிதன் சுவர்க்கத்திலே இருக்கின்றான், அந்த மனிதன் சுவர்க்கத்திலே நடமாடிக் கொண்டிருப்பதை நான் கண்டேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அருமை சகோதரர்களே, சுவர்க்கத்திற்கு போவதற்கு அப்படியும் வழி இருக்கிறது. ஒரு வாழைப்பழத்தோடு இருக்கின்றது, ஒரு கல் இருக்கிறது, ஒரு முள் இருக்கிறது, இமாத்தத்தில் அது அனைத்து சதப்பா, பாதையிலே இருக்கின்ற ஒரு ஒரு கஷ்டம் தரக்கூடிய ஒரு விஷயத்தை நீக்குவது கூட சதப்பா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஈமானை பொறுத்தவரையில் 70 சொச்சம் கிளைகள் இருக்கின்றன, அந்த கிளைகளிலே ஒன்று ஆகலும் தாழ்ந்தது, இமாத்தத்தில் அதா அணித்தரை, அதனுடைய ஆகலும் தாழ்ந்த கிளைதான் பாதையிலே இருக்கின்ற மற்றவர்களுக்கு தொந்தரவு தரக்கூடிய அம்சங்களை இல்லாமலாக்குவது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கடைசியாக ஒரு ஹதீஸை ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வருகிறார். அவர் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் சதக்கா செய்ய வேண்டி இருக்கிறது. அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், உன்னிடத்திலே இருக்கின்ற பணத்தினால் நீ சதக்கா செய்வாயா? யா ரசூலல்லாஹ், என்னிடத்திலே பணமோ சொத்துக்களோ எதுவுமே கிடையாது, அப்படியாக இருந்தால் நான் எப்படி சதக்கா செய்வது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீ உழைத்து, நீ கஷ்டப்பட்டு உழைத்து, நீ பணத்தை பொருட்களை தேடி நீ சதக்கா செய்வாயா? எனக்கு அதுவும் முடியாது யார் சொல்லலாம். அப்படியாக இருந்தால் அந்த மனிதர் ஒரு நோயாளி அல்லது ஒரு அங்கவீதனாக இருக்கிறார், உழைப்பதற்கான வாய்ப்பு அவருக்கு கிடையாது, எனவே அவர் என்ன செய்கிறார்? அவருக்கு அதுவும் செய்ய முடியாது என்று சொல்கிறார். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உன்னுடைய உடம்பை பாவித்து மற்றவர்களுக்கு ஏதாவது உதவி செய்வாயாக என்று சொல்கிறார்கள். அப்போது அதுவும் முடியாது யார் சொல்லலாம். அப்படியாக இருந்தால் உன்னுடைய நாவை பாவித்து நீ நன்மையை தீமையை தடுப்பீராக என்று சொல்கிறார்கள். அதுவும் முடியாது என்று அந்த மனிதர் சொன்ன பொழுது, நீ ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நீ மற்றவர்களுக்கு தொந்தரவு செய்வதை விட்டு நீ உன்னை தடுத்துக் கொள்வாயாக, அதுவே ஒரு பெரிய சதக்காவாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். எங்களிடத்திலே சதிர சுகம் இல்லாமல் இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது நன்மையை தீமையை தடுக்கின்ற அந்த ஆற்றல் திறமை இல்லாமல் இருக்கலாம். குறைந்தது மற்றவர்களுக்கு தொந்தரவு இல்லாமல் சரி உலகத்தில் வாழ வேண்டும். ஒரு முஸ்லீம் அப்படிப்பட்டவன் தான். அவன் எங்கெல்லாம் சொல்லுகின்றானோ அப்படிப்பட்ட ஒரு முஸ்லீமை சந்திப்பதே ஒரு பாக்கியமாக இருக்கும். காரணம், அவனுடைய பேச்சிலே ஒரு அன்பு இருக்கும், அவருடைய செயல்பாட்டிலே ஒரு இங்கிதம் இருக்கும். அவன் உலகத்தில் எங்கு சென்றாலும் அவனால் மக்கள் பயனடைவார்கள். அவனுடைய உள்ளத்திலே இரக்கம் இருக்கும். ரஹ்மான், ரஹ்மத்து செய்யக்கூடியவர்களை அல்லாஹு தஆலா ரஹ்மத்து செய்கின்றான். பூமியில் இருப்பவர்களோடு நீங்கள் இரக்கமாக நடந்து கொள்ளுங்கள். யர்ஹமுகும் மன் ஃபிஸ்ஸமா, வானத்தில் இருப்பவன் உங்களோடு இரக்கமாக இருப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே சகோதரர்களே, இந்த நாட்டிலே இரக்கத்தோடு வாழ்வோம், மற்றவர்களோடு பாசமாக இருப்போம், மற்றவர்களுக்கு எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் செய்வோம். நிச்சயமாக இந்த அகலாசுகளுக்கு அல்லாஹ்வுடைய உதவியினால் பெரிய பெரிய தாக்கம் இருக்கிறது என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. வல்ல நாயன் எங்கள் அனைவரையும் பாதுகாப்பானான். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களுடைய உள்ளத்திலே இரக்கத்தையும் அன்பையும் மற்றவர்கள் மீதான பாசத்தையும் நீ தந்து விடுவாயாக. இந்த நாட்டிலே நாங்கள் பாதுகாப்பற்ற உணர்வோடு இருக்கிறோம். யா அல்லாஹ், நீயே எங்களுக்கு பாதுகாப்பை தருவாயாக. உன்னிடத்தில் மாத்திரம்தான் மன்றாடுகிறோம். யா அல்லாஹ், இந்த ஜும்மாவிலிருந்து கேட்கிறோம். யா அல்லாஹ், இந்த புனிதமான கடமையை நிறைவேற்ற வந்து கேட்கிறோம். யா அல்லாஹ், எங்களுடைய பள்ளிகளை பாதுகாப்பாயாக, எங்களுடைய மதரசாக்களை பாதுகாப்பாயாக, எங்களுடைய தாயிக்களை நீ பாதுகாப்பாயாக, பெண்களை நீ பாதுகாப்பாயாக, சிறுவர்களை சொத்து சுகங்கள் அனைத்தையும் நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய பாதுகாப்பு இல்லை என்றால் எங்களுக்கு யாருமே பாதுகாப்பு தர முடியாது. யா அல்லாஹ், அந்த நம்பிக்கையில் ஆழமாக இருந்து கேட்கிறோம். யா அல்லாஹ், எங்களை நீ பாதுகாப்பாயாக. ஈமானுடைய ஜோதி எங்களுடைய உள்ளத்திலே உயர்ந்ததாக பிரகாசிப்பதற்கு நீ பாக்கியம் தருவாயாக. முஸ்லிம் சமுதாயத்தின் மீது ஏனைய சமுதாயங்களுடைய உள்ளத்திலே ஒரு இரக்கத்தை நீ போட்டு விடுவாயாக. மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்திலே களிமாவோடு மௌத்தாகக்கூடிய உயர்தரமான பாக்கியத்தை நசீபாக்குவாயாக.